நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் ஓசை. ஏப்ரல் மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். கேரள மாநிலம் பரவூரில் உள்ள ஆலயம் ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 100 அதிகமானவர்கள் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பிலான விரிவான செய்திகள்.
பொலிட்டிக்கல் பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பட்டாசு வெடிக்கல் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அந்த மாதிரி தகவல் தான் நமக்கு கிடைக்குது.
அந்த வெடி விபத்து ஏற்பட்ட பிறகு அந்த இடம் எப்படி இருந்தது என்பது குறித்து அருகில் இருந்த ஒருவர் விவரிப்பது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தமது அறிக்கையை திமுக வெளியிட்டுள்ளது மற்றும் இன்ன பிற செய்திகளை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
கடந்த மாதம் பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் அங்குள்ள ரயில் நிலையம் ஆகியவற்றில் குண்டு தாக்குதல் நடத்திய இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் பிரான்சில் புதிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளும் சதியில் ஈடுபட்டிருந்தனர் என பெல்ஜியம் அரச வழக்கறிஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
The prosecutors say the jihadist cell based in Brussels
காவல் துறையினர் விசாரணையை உசார்படுத்தியதையடுத்து அந்த குழுவினர் தமது திட்டத்தை மாற்றிக்கொண்டதுடன் அதற்கு பதிலாக பெல்ஜிய தலைநகரை இலக்கு வைத்ததாக பெல்ஜிய அரச வழக்கறிஞர்கள் மேலும் தெரிவித்தனர். பிரசல்ஸில் தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கும் கடந்த நவம்பரில் பாரிஸில் தாக்குதலில் 130 பேர் பலியாக காரணமாயிருந்த குழுவிற்கும் இடையேயான தொடர்புகளின் பின்னணியை அரச வழக்கறிஞர்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருந்தனர்.
தெற்காசியாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் காரணமாக பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வட இந்தியா ஆகிய பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் சேதங்களுக்குள்ளாகியுள்ளன. 6.6 அளவு கொண்ட இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி ஆப்கானிஸ்தானை அண்டியுள்ள பாகிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தானுடனான தொலைதூர மலைப்பகுதியில் உள்ளது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்வாட் பகுதியில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட மண் சரிவில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். நிலநடுக்கத்தால் வெவ்வேறு பகுதிகளில் 25 பேர் வரை காயமடைந்துள்ளனர். தான் விளையாடிக் கொண்டிருக்கையில் நிலம் அதிர்ந்ததாக பாகிஸ்தானில் பாதிக்கப்பட்ட ஒருவர் கூறினார்.
Actually we were playing cricket and all of a sudden everything was feeling shaky, so we got afraid, it was too scary for us.
இந்த நிலநடுக்கம் இந்தியாவின் தலைநகர் தில்லியிலும் உணரப்பட்டுள்ளது.
இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் உள்ள இந்து கோவில் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பு மற்றும் தீ சம்பவம் தொடர்பில் சட்ட விசாரணையொன்றை மேற்கொள்ளுமாறு கேரளா அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதன்போது 100 அதிகமானோர் பலியாகியுள்ளதுடன் 400 பேர் வரை காயங்களுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கோவில் திருவிழாவின் போது நடத்தப்பட்ட வான வேடிக்கையிலிருந்து வெளியான தீப்பொறிகள் பெரிய அளவில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக வெடிப்பொருட்கள் மீது விழுந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
சீனாவில் குழந்தைகளுக்கான பால்மாவை போலியாக தயாரித்து விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த 9 பேரை அந்நாட்டு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். உணவுடன் தொடர்புடைய மோசடிகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் கிடைக்கும் விலை குறைந்த பால்மாவை வாங்கி அதனை மீளப்பொதி செய்து மிகப்பெரிய நிறுவனங்களின் பெயர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு வந்துள்ளனர் என அதிகாரிகள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
ஏமனில் ஐநா ஆதரவுடன் இன்று கொண்டுவரவுள்ள யுத்த நிறுத்தம் ஒன்று அமலுக்கு வராமல் போனால் அங்கு பேரழிவுகள் ஏற்படும் என மனிதாபிமான நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. ஆக்ஸ்ஃபார்ம், இஸ்லாமிக் ரிலீஃப் மற்றும் சேவ் தி சில்ட்ரன் உட்பட 16 உதவி நிறுவனங்கள் சேர்ந்து வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குணப்படுத்தக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்டு 4 130 பிள்ளைகள் அங்கு உயிரிழப்பதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்னிந்திய மாநிலமான கேரளாவின் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள பரவூர் பகவதி ஆலய திருவிழாவின் போது நடத்தப்பட்ட வான வேடிக்கையின் காரணமாகவும் ஏற்பட்ட இதர வெடி விபத்தின் காரணமாகவும் 100 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் பிரதீபன், புனிதசீலன்.
இந்த வான வேடிக்கை நிகழ்வு நீதிமன்ற உத்தரவையும் மீறி நடைபெற்றதாக புதிதாக வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சட்ட விசாரணையொன்றிற்கு கேரள அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த வான வேடிக்கையை இம்முறை நடத்துவதில் அங்கு சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்ததாக தெரிவிக்கும் பிரதேசவாசி ஒருவர் அதனை தான் நேரில் கண்டதாகவும் தெரிவித்தார்.
கோவிலுக்கு அருகில் உள்ள ஒருவர் இந்த வான வேடிக்கை நிகழ்விற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு ஒன்றை பெற்றிருந்தார். இந்த நிகழ்வில் அவரது வீடும் சேதமடைந்துள்ளது. வான வேடிக்கையை கண்டுகளிக்க மக்கள் விரும்பியதால் ஆலய நிர்வாகத்துடன் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்ததை அடுத்தே வான வேடிக்கை நிகழ்வுகள் நடத்தப்பட்டன.
வான வேடிக்கை வெடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கோவிலுக்கு அருகே உள்ள வீட்டைச் சேர்ந்த அனிதா பிரகாஷ் குண்டு தாக்குதல் நடைபெற்றது போலவும் அது ஒரு யுத்த வலயம் போல இருந்ததாகவும் கூறினார்.
குண்டு தாக்குதல் நடந்தது போல சத்தம் கேட்டது. எனது அம்மாவின் வீடு மற்றும் பக்கத்தில் இருந்த 35 வீடுகள் பெருமளவில் சேதமாகியுள்ளன. பாலைவனத்தில் அடிக்கும் பெரிய மணல் காற்றை போல கல் மண் எல்லாம் வீசி எறியப்பட்டன. நிலமும் கூட அதிர்ந்தது. டைனமைட் வெடித்தது போல சத்தம் கேட்டது.
இது தொடர்பில் தனது அம்மா அதிகாரிகளிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்த அனிதா, அதன் காரணமாக சிலர் தனது குடும்பத்திற்கு அச்சுறுத்தல் விடுத்ததாகவும் கூறினார்.
இந்த வான வேடிக்கை ஆண்டுதோறும் நடப்பதால் நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை உடனடியாக தொடர்பு கொண்டு அளித்த புகாரை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி மிரட்டினார்கள். ஆனால் எனது அம்மா மறுத்துவிட்டார். இப்போது எமது வீட்டுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு அருகில் இருந்து எந்த வீட்டுக்கு வேண்டுமானாலும் ஏற்பட்டிருக்கலாம். எனவே புகாரை திரும்ப பெற முடியாது என உறுதியாக கூறிவிட்டார். பின்னர் அச்சுறுத்தல்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டுதல் ஆகியவை நடைபெற்றன. எம்மை கொன்று விடுவோம் எனவும் மிரட்டினார்கள்.
பலியானவர்களுக்கு தமது அனுதாபங்களை தெரிவித்த கேரளா மாநில முதலமைச்சர் ஊமன் சாண்டி, காயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு சிறப்பான மருத்துவ வசதிகள் வழங்கப்படுவதை தாம் உறுதி செய்வதாக தெரிவித்தார். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு மாநில அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது.
விபத்து நடைபெற்ற பரவூர் நகரில் தற்பொழுது நிலைமை எப்படி உள்ளது என உள்ளூர் பத்திரிகையாளரான பினு அவர்களிடம் சற்று முன்னர் கேட்டேன்.
இப்போ பரவூர் டவுன்ல ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. ஆனா போலீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் இப்போவும் அங்கே தான் இருக்காங்க. அதர் ஒபிஷியல்ஸ் அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற சிட்டிசன்ஸ்க்கு பெரிய பயம் வந்திருக்கு இந்த விபத்தினால. கொல்லம் பரவூரில் நடந்த இந்த பயங்கரமான தீ விபத்தில் இதுவரைக்கும் 107 பேர் பரிதாபமான உயிரடைந்தார். இந்த மாநிலத்தில் கோயில் திருவிழா பினிஷ் பண்றது ஃபயர் ஒர்க்ஸோட தான். இந்த ஃபெஸ்டிவல்காக அதிகமான அளவில் பட்டாசு இந்த கோயில் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணியிருந்தது. விபத்து ஏற்பட்ட பரவூரில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று விக்டிம்ஸோட ஃபேமிலியை மீட் பண்றாரு. கேரளா அரசுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் செய்யப்படும் என்று பிரதமரும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கூறினார். இன்று மாலை நடைபெற்ற மாநில அமைச்சரவையின் அவசர ஆலோசனை கூட்டத்திலும் பிரதமர் பங்கு கொண்டார்.
இந்த திருவிழா போது பட்டாசு வெடிக்கிறதுக்கு கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கல. அப்படி இருந்து எப்படி அந்த கோவில் அத்தாரிட்டிஸ் தேவஸ்வம் போர்டு ஆட்கள் வந்து பட்டாசு வெடிச்சாங்க?
ஆக்சுவலி கேரளா மாநிலத்துல இந்த மாதிரி எதுவும் இந்த சட்டமும் கிடையாது இது கண்ட்ரோல் பண்றதுக்காக. ஏன்னா இது கண்ட்ரோல் பண்றதுக்காக சில நேரங்களில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு மீது எந்த மாதிரி சட்டமும் இங்க கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இதெல்லாம் மானிட்டர் பண்றது. இந்த கலெக்டர் கிட்ட பெர்மிஷனுக்கு சென்ற போது அவர் ஒரு டீம் அனுப்பி அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து ரிப்போர்ட் வாங்க. அந்த ரிப்போர்ட்ல இது பெர்மிஷன் கொடுக்க கூடாது அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. ஆனா அதுக்கு மேல ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் அதுல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. அந்த பொலிட்டிக்கல் பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பட்டாசு வெடிக்கல் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கிடைச்சது. அந்த மாதிரி தகவல் தான் நமக்கு கிடைக்குது. இன்னொரு அமைச்சரோட பேர் கூடி இதுல சேர்த்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆனா அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல.
மனோரமா நியூஸ் தொலைக்காட்சியின் மூத்த செய்தியாளர் பினு. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் தங்களது தேர்தல் அறிக்கையை திமுக இன்று வெளியிட்டுள்ளது குறித்து சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
அந்த தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. மது விலக்கை அமல்படுத்த தனிச்சட்டம் கொண்டு வரப்படும், டாஸ்மாக் கலைக்கப்பட்டு அதன் ஊழியர்களுக்கு மாற்று வேலை வழங்கப்படும் என்கிற வாக்குறுதிகள் உள்ள அந்த தேர்தல் அறிக்கையில் விவசாயத்திற்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு அலுவலகங்களில் ஆட்சி மொழியாக தமிழ் பயன்பாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தில் சட்ட மேலவை மீண்டும் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ள அதே தேர்தல் அறிக்கையில் வேளாண்மைக்காக சிறு மற்றும் குறு விவசாயிகள் பெற்றுள்ள கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்பதோடு கல்லூரி மாணவர்கள் பெற்றுள்ள கல்விக் கடன் தொகைகளும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும், நீர் பாசனத்திற்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்படும், அனைத்து அவதூறு வழக்குகளும் திரும்ப பெறப்படும், கூடங்குளம் எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்படும், தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைக்கப்படும், ஏழை எளியோருக்கு பயனளிக்கும் அண்ணா உணவகம் அமைக்கப்படும், அரசு பெண் ஊழியர்களுக்கு 9 மாதம் பேறுகால விடுமுறை, முதியோர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணமில்லாத பயண வசதி என்கிற அறிவிப்புகளோடு சலுகை விலையில் கைபேசி வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்பது போன்ற சலுகைகளுக்கான வாக்குறுதிகளும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. ஆவின் பால் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் வரை குறைக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அணியினர் பங்கேற்கும் அரசியல் மாநாடு சென்னைக்கு அருகே மாமண்டூரில் நடைபெற்று வருகிறது. கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் உறுதி செய்யப்பட்ட பின்னரே ஓரிரு நாட்களில் அந்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் இந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்த அறிவிப்பும் இன்னமும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சி குறித்து அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பது தொடர்பிலான விளக்கத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அளித்துள்ளார். விவரங்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை வெளிநாடுகளுடன் வலுவான உறவுகளை ஏற்படுத்தி வருவதனால் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான தனது அதிகாரப்பூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று கொழும்பில் உள்ள அலரி மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போதே இவ்வாறு கூறியுள்ளார்.
புதிய பொருளாதார கொள்கையை ஏற்படுத்தி நாம் உலக சந்தைக்குள் செல்ல வேண்டியுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் இந்தியாவுடன் பொருளாதார உடன்படிக்கையையும், சீனா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தமும், ஜப்பானுடனான பொருளாதார கூட்டு ஒப்பந்தமும் கையெழுத்திட வேண்டியுள்ளது. இது தவிர துருக்கி, ஈரான், பாகிஸ்தான், தாய்லாந்து, கொரியா போன்ற நாடுகளுடனும் பொருளாதார ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள இருக்கிறோம். இதன் மூலம் இலங்கை உற்பத்திகளை உலக சந்தைக்குள் எடுத்துச் சென்று பொருளாதார அபிவிருத்தியை முன்னெடுப்பது எமது நோக்கமாக இருக்கிறது
என்று கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே போர்ட் சிட்டி என்ற துறைமுக நகர் மூலம் மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
இந்திய பெருங்கடலின் கேந்திர முக்கியத்துவ நாடாக இலங்கை இருக்க வேண்டுமானால் அதன் பிரதான நகரமாக மேல்மாகாணத்தில் அமைக்கப்பட்டு வரும் மெகா போலீஸ் நகர் அமையவுள்ளது. சீனாவின் உதவியுடன் கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் துறைமுக நகரையும் நாங்கள் அதில் இணைத்துள்ளோம். இந்த துறைமுக நகர் வருமனே கடலில் மண்ணை நிரப்பி அதன் மேல் கட்டடங்களை கட்டுவதற்காக நிர்மாணிக்கப்பட்டது. ஆனால் தற்போது அதனை பொருளாதார மத்திய நிலையமாக
என்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே.
இதனிடையே இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நன்னடத்தை விதிகள் குறித்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய பிபிசி சந்தேஷியாவிடம் கூறியுள்ளார். அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கை நாடாளுமன்றத்தை நன்னடத்தை கொண்ட முன்மாதிரியான உறுப்பினர்களை கொண்ட அவையாக உருவாக்குவதற்கு அவை உறுப்பினர்களுக்கான நன்னடத்தை விதிகளை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். இதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உலக நாடுகள் பலவற்றின் ஆலோசனைகளுக்கு அமைய அந்தந்த நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக பின்பற்றப்படும் நன்னடத்தைகளை அடிப்படையாக கொண்டு இந்த புதிய விதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய சபாநாயகர், இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொத்து மற்றும் நிதி விவரங்களை நாடாளுமன்றத்திடம் வெளிப்படுத்துவது இந்த புதிய விதிகளில் பிரதானமாக உள்வாங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அத்தோடு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் விஷயங்களுடன் தொடர்பு பட்டிருக்கும் உறுப்பினர்கள் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது என்பதும் இந்த புதிய விதிகளில் உள்வாங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் எடுக்கும் தீர்மானங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். இந்த தீர்மானங்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் மட்டுமே அவர்கள் அதனை வெளிப்படுத்தக்கூடாது என்ற விதியும் அதில் உள்ளது. நாட்டை நல்வழியில் கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நன்னடத்தை விதிகளில் மேலும் பல அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய, நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதனை நிறைவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமெனவும் கோரியுள்ளார்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். நேயர்கள் நினைவிற்கு, இன்று ஒலிபரப்பாகவிருந்த ஈழத்து பாடல்கள் தொடர் நிகழ்ச்சி செய்தி அரங்கம் நீண்டு அமைந்த காரணத்தினால் ஒலிபரப்பாகவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
கடந்த மாதம் பிரசல்ஸ் விமான நிலையம் மற்றும் அங்குள்ள ரயில் நிலையம் ஆகியவற்றில் குண்டு தாக்குதல் நடத்திய இஸ்லாமியவாத தீவிரவாதிகள் பிரசல்ஸில் புதிய தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ளும் சதியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள இந்து கோவில் ஒன்றில் இடம்பெற்ற வெடிப்பு மற்றும் தீ சம்பவம் தொடர்பில் சட்ட விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு கேரளா அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர்.
இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். கூடுதல் தகவல்களை நமது இணையதளமான bbctamil.com இல் நீங்கள் பார்க்கலாம். வணக்கம்.